யாத்ராமோ 15வது அதிகாரம் 22-27 வரைக்கும் நம்ம வாசிக்கிறத கவனமாக நம்ம எல்லோரும் கேட்போம். The book of Exodus chapter 15 verse 22 to 27. அந்த அதிகாரம் முடிய.
பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கே புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரமாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் எலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்சமரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாறையை இறங்கினார்கள்.
இஸ்ரவேலுடைய மிகப்பெரிய பாட்டு, மிகப்பெரிய ஒரு துதிய நம்ம போன வாரம் தியானிச்சோம். அவங்க கொஞ்ச நேரம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா பரலோகத்துக்கே போயிட்டாங்களான்ற அளவுக்கு சந்தேகம் வர அளவுக்கு அந்த அளவுக்கு கடவுளை உயர்த்தினதை நம்ம பார்த்தோம். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவர் பாரோவையும் அந்த அவருடைய சேனையையும் சமுத்திரத்தில் போட்டு அவர் அழித்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் என் ரட்சிப்பும் ஆனார்னு அவங்க ஆர்ப்பரித்து பாடினத, அதுக்கப்புறம் பாடினது பத்தாதுன்னு சொல்லி அந்த லேடிஸ் எல்லாம் அந்த தம்பூரான் எடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடினதை நம்ம பார்த்தோம். 3 நாள் கடந்து போகுது, எல்லாமே மாறுறத நம்ம பார்க்க போறோம். எல்லாமே மாறுறத காணுகிற காரியத்துல மனதை வைத்திருக்கிற மனிதன் எவ்வளவு ஈஸியா மாறிடுறான் அப்படின்றத நம்ம இந்த பாடத்துல இருந்து கத்துக்க முடியும். வெறும் காணுகிற காரியத்துல ஒண்டி நம்முடைய மனசையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறவர்களா இருந்தோம்னா எவ்வளவு சீக்கிரமா மாறுகிறவர்களாக நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் எவ்வளவு சீக்கிரமா உடைஞ்சு போகிறதாக நம்ம இதுல பாடத்துல கத்துக்கிறோம். அவங்க பயங்கரமா துதிச்சாங்க. விசுவாசத்துல ஆண்டவர் அவங்களுடைய விசுவாசம் ரொம்ப உயர்ந்து போனதாக நம்ம பாக்குறோம். ஆனா இப்போ அவங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. சோதிக்கப்படும் போது ஆண்டவர் எங்களுக்காக பெரிய அற்புதங்களை செய்து கடலை பிரிச்சார்னா நாங்க அவங்கள நேசிப்போம். அவர் என் தேவன், அவர் என் பிதாக்களின் தேவன், அவர் என் கர்த்தர், என் பாட்டு, என்னுடைய கீதம்லாம் நான் அவரை பாடுவேன். ஆனா ஆண்டவர் எனக்கு துன்பத்தை அமைச்சாரு, என்ன தாகமா தண்ணிய கொடுக்காம தாகமா வச்சார்னா அவருக்கு நான் எந்த துதியும் செலுத்த போவதில்லை அப்படின்ற மாதிரி அந்த ஜனங்க மாறுறத நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம். இஸ்ரவேலுடைய வனாந்திர அனுபவம், மாறாவின் அனுபவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நம்மளுடைய அனுதின வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்க போகுது. எனக்கு பர்சனலா என்னுடைய வாழ்க்கையில சில மாறாவை நான் சந்திக்கும் போது எனக்கு ரொம்ப ஆறுதலையும் உற்சாகத்தையும் கொடுத்த ஒரு பகுதியா இது இருக்கிறது. அது வந்து நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கணும். பரிசுத்தாவை நமக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு ஜபத்தோடு நம்ம படிக்கலாம். ஒரு பாட்டுல வர மாதிரி என் மாறாவின் நீரை கேட்டிருக்கீங்களா, தேனாக மாற்றும் என் தேவன் என்னோடு உண்டு. நம்ம வாழ்க்கையில அநேக மாறாகள், மாறாகள்னா கசப்புகள் இருக்கிறது உண்டு, நம்ம சந்திக்கிறது உண்டு. ஆனா நம்மளோடு இருக்கிற தேவனால அதெல்லாம் தேனாக மாற்ற முடியும். அந்த கசப்புகள் எல்லாம் அவர் தேனாக மாற்ற முடியும். அதை நம்ம இன்னைக்கு இந்த பாடத்துல படிச்சுக்குவோம். 4 தலைப்புல இந்த பாடத்தை, இந்த பகுதியை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். முதலாவது நான் போட்டிருக்கிற ஒரு வனாந்திர வாழ்க்கை. ஒரு வனாந்திர வாழ்க்கையில சோதனைகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், அங்க சோதனை டெஸ்டுங்க இருக்கும், அங்க பாடங்களும் இருக்கும். ட்ரையல்ஸ், டிடிடின்னு வர மாதிரி ட்ரையல்ஸ், டெஸ்ட் அண்ட் டீச்சிங், அது மூணா இருக்கும் வனாந்திர வாழ்க்கையில. ரெண்டாவதாக அந்த வனாந்திர வாழ்க்கையில ஒரு ஒரு சீரழிந்த இருதயத்தின் ஒரு வெளிப்பாடை நம்ம பார்க்க போறோம். அது வெளிப்படுறது அங்கத்தான் பார்க்க போறோம். மூன்றாவதாக ஒரு மத்தியஸ்தருடைய ஒரு கூக்குரலை கேட்க போறோம். நாலாவதாக ஒரு தெய்வீக சுகமளிக்கிற தேவன், தெய்வீக சுகம் கொடுக்கிற தேவன். இங்கிலீஷ் தமிழ்ல எப்படி வருதுன்னா, உன்னுடைய பரிகாரின்னு வருதுங்களா. உன்னுடைய பரிகாரி, பரிகாரின்னா என்ன தெரியுங்களா, பரிகாரின்னா அது பழைய வார்த்தை நினைக்கிறேன். பரிகாரம் கொடுக்கிறவர்னு இருக்கலாம், ஆனா சுகம் கொடுக்கிற தேவன். அதுக்கு இன்னொரு அங்கத்தான் அவருடைய புது பேர் வெளிப்படுது. இது வரைக்கும் தன்னை எப்படி எப்படியோ வெளிப்படுத்தின தேவன் அங்கத்தான் யெகோவா ராஃபி அப்படின்னு வெளிப்படுத்துற, உனக்கு சுகம் கொடுக்கிற தேவன்னா அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த முதலாவது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா, 22 இருந்து மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்திரத்துல அவர் நடத்துறத பார்க்கிறோம். வனாந்திரம்ன்றது வந்து பைபிள்ல ஒரு முக்கியமான ஒரு தீம், ஒரு முக்கியமான ஒரு பாடமா போட்டிருக்கிறது. கடவுள் இந்த ஜனங்களை பெரிய அற்புதங்களை செய்து மீட்டு வெளியே கொண்டு வரும்போது அவங்களுக்கு பெரிய வாக்குத்தத்தங்களோடு வெளியே கொண்டு வந்தார். அவங்கள ஒரு பெரிய தேசமாக மாத்துறதாகவும், ஒரு பரிசுத்த ஜாதியாக மாத்துறதாகவும், ஒரு ஆசாரிய கூட்டமாக மாத்துகிறதாகவும், பாலம் தேனம் ஓடுகிற தேசம் கொடுக்கறதாகவும் அதெல்லாம் சொல்லி அவங்க கூப்பிட்டு வர்றாரு. ஆனா அவங்களை எங்க நடத்துறாரு, வனாந்திரத்துல நடத்துறத நம்ம பாக்குறோம். ஒரு தண்ணி இல்லாத வறண்ட வனாந்திரம், அவங்க அதை எதிர்கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தா வந்தாங்க, அவர் வனாந்திர வழியா கூட்டு போய் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த வழியா அவர் நடத்தி வருகிறார். நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு இப்படித்தான் நடக்குது. ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய ரட்சிப்பை கொடுக்கிறாரு, பெரிய அனுபவம் நமக்கு. ஆண்டவர் என்ன காப்பாத்திட்டாரு, பெரிய சந்தோஷம், பெரிய ஆனந்தம். காப்பாத்தினது மாத்திரம் இல்லாம என் ஆத்மாவையே அவர் வந்து தொடுகிற வண்ணமாக, ஒரு ஒரு முத்து கொடுக்கிற வண்ணமாக, நீதான் என் புள்ளன்னு சொல்லி நம்மளை தேற்றி நம்மளை தத்தெடுத்து அவருடைய சபையில நம்மளை சேர்த்து வைக்கிறாரு. சேர்த்து வச்ச பிறகு நமக்கு என்ன ஆகுதுன்னா, உலகத்துல சில உபத்திரவங்களை நம்ம சந்திக்கிறோம், வாழ்க்கையில சில கஷ்டங்களை நம்ம சந்திக்கிறோம், ஒரு கசப்புகளை வனாந்திரத்தை நம்ம சந்திக்கிறோம். சந்திக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறது, நம்ம இதை எதிரே பாக்குறது இல்ல, ஐயோ இப்படி எனக்கு ஆயிடுச்சேன்னு நினைச்சு நம்ம என்ன சொல்றோம், இப்படி ஏதோ ஒரு தப்பு இருக்குது, இதுல என்னவோ தப்பா இருக்குது, எனக்குத்தான் ஏன் இவ்வளவு கஷ்டங்க வரணும், எனக்குத்தான் ஏன் அடிக்கு மேல அடி ஏன் வரணும், ஏமாத்தத்துக்கு மேல ஏமாத்தம் ஏன் வரணும்னு சொல்லி நம்ம சோர்ந்து போறோம், ஏதோ பிரச்சனை நம்ம நினைக்கிறோம். இந்த பாடம், இந்த கதைகள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது தெரியுங்களா, அந்த மாதிரி வறண்ட, அந்த மாதிரி நமக்கு பதிலே தெரியாத கஷ்டப்படுகிற ஒரு வனாந்திர நிலைமையும் கடவுளுடைய இறையாண்மை ஞானமான திட்டத்துல அது திட்டமா இருக்கிறது. நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அவருடைய பிளானா இருக்குது அது. நம்மளை கிருபையில வளர்க்கறதுக்கு, நம்மளை ஆசிர்வதிக்கிறதுக்கு, அவரை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு அவருடைய பிளான்ல ஒரு காரியமா இருக்கிறது. அதைத்தான் நம்ம இந்த கதைகளில் படிச்சுக்க போறோம், அதுதான் இந்த கதையில பார்க்க போறோம். ஏன் நம்ம அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள்ல போகணும், ஏன் நமக்கு உபத்திரம் வருகிறது அப்படின்னா, பொதுவாவே நம்ம மூணு காரியத்தை கத்துக்கலாம். நம்ம வாழ்க்கையில ஏன் உபத்திரவங்கள் வருகிறது, வனாந்திர வாழ்க்கை, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை தன் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு வனாந்திரத்துல மூலமா அவன் கடந்து போகணும். ஒரு வனாந்திர டெசர்ட் லைஃப் தான். அந்த லைஃப்ல என்ன இருக்க போது, உபத்திரவங்கள் இருக்க போது, சோதனைகள் டெஸ்டிங்க வரப்போது, நிறைய பாடங்கள் நம்மளை படிச்சுக்க போறோம். ஏன் இப்படிப்பட்டதுன்னா, ஏன் ஒரு இன்பமாவே இருக்கக்கூடாதா எல்லாமே அப்படின்னா, மூணு காரணங்களை நான் சொல்றேன். மூணு காரணங்களை கவனிச்சு, பொதுவா காரணங்கள் இந்த வசனத்துல சில காரணங்கள் பார்க்க போறோம். பொதுவாவே முதலாவது காரணம் ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை வந்து சில காரியங்கள் இன்பமாகவும் சில காரியங்கள் கசப்பாகவும் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்பமோ ஸ்வீட் அண்ட் பிட்டர், இன்பமோ இனிப்பும் கசப்பும் கலந்ததுதான் வாழ்க்கை. அத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம என்ன நினைக்க கூடாது, எல்லாமே நல்லா நமக்கு நடக்கும், எல்லாமே வாய்க்கும்ன்ற மாதிரி நமக்கு நினைக்க கூடாது. இந்த பராமரிப்புல அவர் அமைச்சிருக்கிறதே அப்படித்தான். எப்படி, உனக்கு இன்பமும் இருக்கும் கசப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும் கசப்பும் இருக்கும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க நினைக்கிற மாதிரி எப்ப பாரு நமக்கு இனிப்பே வேணும் இல்லைங்களா. அவங்க அப்படித்தான் நினைக்கிறது, எனக்கு வெஜிடபிள்லாம் தேவையில்லை, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, பாவக்காய்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு எப்ப பாரு ஐஸ்கிரீமே கொடுத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு எப்ப பாரு கபாபே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறது இல்லைங்களா. ஆனா அது ஹெல்த்தியா நல்லதா? கொஞ்சம் கூட நல்லது. ஆவிக்குரிய ஜீவியத்துல நமக்கு இன்பமாவே இருக்கிறது பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து. அதனாலதான் அந்த யாக்கோபு 1:3 என்ன போட்டிருக்கு, உங்களுக்கு பலவிதமான உபத்திரவங்கள் வாழ்க்கையில வரும்போது நீங்க என்ன பண்ணணும் போட்டிருக்கு, படிங்க யாக்கோபு 1:1. ஜேம்ஸ் சாப்டர் 1:3 வருதுங்களா,
உங்கள் விசுவாசத்தின் பச்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
பலவிதமான தொடர்பு,
நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் இல்லாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யப்படுவது.
அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம், உங்களுக்கு பலவிதமான சோதனைகள் வரும்போது நீங்க அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்க. உங்களுக்கு உபத்திரம் கசப்பு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக எண்ணுங்க. ஏன்னா இது இப்ப கஷ்டமா இருக்கலாம், ஆனா இது என்னத்தை பண்ணுது, உங்களுக்கு பொறுமையானது பூரண கிரியை பண்ணி உங்களை நல்லா வளர வச்சுக்கிட்டு இருக்குது, உங்களை நல்லா முதிர்ந்தவர்களா மாத்திக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க கசப்பா பாவக்கா சாப்பிடும் போது முஞ்செல்லாம் சுளிக்கணும்னு தான் தோணும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ரொம்ப ஹெல்த்தியா, ரொம்ப வளர்ச்சியா, வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு டேஸ்டா இல்லாம இருக்கலாம், ஆனா ரொம்ப ஹெல்த் கொடுக்குது உங்களுக்கு, ரொம்ப எனர்ஜி கொடுக்குது, ரொம்ப சிறப்பா பூரணரா உங்களை ஆக்குதுன்ற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கசப்பான காரியங்கள் கஷ்டமான காரியங்கள் நமக்கு அதுதாங்க செய்யுது. அது மாத்திரம் இல்லாம கஷ்டமான காரியங்கள் நமக்கு வளர்ச்சியை கொடுக்கறது மாத்திரம் இல்லாம வெறும் இன்பமான காரியங்கள் நமக்கு ஏற்பட்டுகிட்டு இருந்தா நம்ம பரலோகத்தை பத்தி எந்த விதமான ஆசையோ அக்கறையோ நமக்கு இருக்கவே இருக்காது. யோசிச்சு பாருங்க, நமக்கு உலகத்துல நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நமக்கு எல்லாமே சுகமா, எல்லாமே வசதியா, நல்லதா நடந்துகிட்டு இருக்கிற காலங்களை யோசிச்சு பாருங்களேன், பரலோகத்தை பத்தி எண்ணங்க நமக்கு ரொம்ப குறைவா இருந்திருக்கும். பரலோகத்து வியாதியே இல்ல, கஷ்டமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, எல்லாம் நல்லா தான் நடக்குதுன்னா ஆண்டவரே சீக்கிரம் வாரோன்ற ஜபம் நம்ம வாயில வரவே வராது. வருமா இல்ல, இங்கேயே பரலோகம் மாதிரி இருக்குதே, இதுலயே செட்டில் ஆயிடலான்னு பாப்போம். உபத்திரவங்கள் பரலோகத்தை நமக்கு நெருங்கி கொண்டு வருகிறது, புரியுதுங்களா? அது முதலாவது காரணம். முதலாவது நமக்கு ஹெல்த்தியா, ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஹெல்த்தா இருக்கணுமாவே பராமரிப்பு ஆண்டவர் எப்படித்தான் அமைச்சிருக்கிறாரு, கசப்பும் இனிப்பும் கலந்ததாக அமைத்திருக்கிறார். ரெண்டாவதாக நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும்னா நம்ம விசுவாச வாழ்க்கைய வாழ கத்துக்கணும், விசுவாசத்துல வாழ கத்துக்கணும். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான்றது விசுவாச வாழ்க்கைய வாழ கத்துக்கணும். விசுவாச வாழ்க்கைனா என்ன? சபைக்கு வந்து நான் பாட்டை பாடிட்டு போறதா விசுவாச வாழ்க்கை இல்ல? விசுவாச வாழ்க்கை நம்ம இஷ்டம்படி வாழ்றது இல்ல விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்துல வாழுகிறேன்னா நான் வந்து என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் முற்றிலுமா ஆண்டவர் மேல சார்ந்து இருக்கிறது தான் விசுவாச வாழ்க்கை. என்னுடைய ஒவ்வொரு தேவைக்கும் யார் மேல நான் சார்ந்திருக்கிறேன்? ஆண்டவர் மேல சார்ந்திருக்கிறேன். அது ரொம்ப தீவிரமா எங்க தெரியுமா வாழ கத்துக்குவோம்? நம்ம வனாந்திரத்துல தான் கத்துக்குவோம். ஏன்? வனாந்திரத்துல வேற வழியே இல்லை. ஒரு ஒரு வேலை சாப்பாடுக்கும், ஒரு ஒரு தண்ணிக்கும், ஒரு ஒரு நிழலுக்கும் நான் யார் மேலத்தான் சார்ந்திருக்கணும்? ஆண்டவர் கொடுத்தா தான் உண்டுன்னு சார்ந்திருக்கணும். அதனால தான் நம்மள வனாந்திர வாழ்க்கையை ஆண்டவர் நடத்துறது. அந்த வனாந்திர வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்முடைய தேவைகளை அவர் தீவிரப்படுத்துறார். ஐயோ இப்படி இருக்குதே, ஐயோ இப்படி நமக்கு தேவைகள் இருக்குதேன்னு தீவிரப்படுத்துறதுக்கு என்ன தர்ம காரணம்? நம்ம அவர் மேல சார்ந்திருக்கிறது தீவிரப்படணும் என்பதற்காக. அந்த சார்ந்திருக்கிறது தீவிரப்படும் போது நம்ம கிருபையில வளர்றது தீவிரப்படுறதுனால, புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் வனாந்திர வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். வனாந்திர வாழ்க்கையில நம்ம வாழும் போது விசுவாசத்துல வளர்கிறோம். பராமரிப்புல ஆண்டவர் நல்லதை செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்தாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கையா வாழ்றதுதான் விசுவாச வாழ்க்கை. அத வனாந்திரத்துல தான் நம்ம கத்துக்க முடியும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த வாழ்க்கைய நடத்த வராரு. ஆனா என்ன பாக்குறோம்னா அவங்க அந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு விரோதமா தங்களுடைய இருதயம் எலும்புகிறது, முறுமுறுக்கிறது. ஏன்? எங்களுக்கு விசுவாச வாழ்க்கை வாழ்றதுக்கு எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எங்களுக்கு பார்வையில வாழணும். கடலை பிரிச்சாத்தான் நாங்க ஸ்தோத்தரிப்போம், எங்களை பட்னியா போட்டா நாங்க முறுமுறுப்போம். அதுக்கு நிராகரித்தாங்க. அவங்க அப்படி வாழ்றதுக்கு அவங்க விருப்பப்படலை. அந்த பாடத்தை நமக்கு ஏன் எழுதி போட்டிருக்கு? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அவங்க இருதயம் அன்பான தேவன் அவங்கள நடத்துகிறாரு, அன்பா நடத்துறாரு, அதுக்கு விரோதமா அவங்க எழும்புறாங்க. மூணாவதாக, முதலாவதாக வனாந்திர வாழ்க்கை எதுக்கு? அது ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். நமக்கு வெறும் இன்பமே இருந்தா நமக்கு வளர்ச்சியை பரலோக வழியில் நமக்கு நடத்தாது. ரெண்டாவதாக வனாந்திர வாழ்க்கை எதுக்கு? நம்மள விசுவாச வாழ்க்கையில வளர செய்ய. மூணாவதாக வனாந்திர வாழ்க்கை எதுக்குன்னா, நம்ம நம்மளுடைய ஆவிக்குரிய நிலையை பத்தி என்னதான் நினைச்சுக்கலாம், நம்ம ரொம்ப ஒழுங்காக்குறோம், ரொம்ப வளர்ந்துகிட்டு இருக்கோம், ரொம்ப வசனத்தை படிக்கிறோம் நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆவிக்குரிய நிலையில இருக்கிறோம், ஒரு எக்ஸ்ரே எம்ஆர்ஐ இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம பார்த்தோம். நம்ம உண்மையான நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எக்ஸ்ரே எது தெரியுமா? உபத்திரவங்க தான். நம்ம நாடகம் போடலாம், பெரிய விசுவாசி மாதிரி, பெரிய இது மாதிரி என்னவோ நாடகம் போடலாம், பெரிய பாட்டெல்லாம் பாடலாம், அதை செஞ்சிருவேன், ஜபமெல்லாம் பண்ணலாம். அந்த நாடகம் உபத்திரம் வந்து அந்த நாடகத்தை எல்லாம் உடைச்சு சுக்குநூறா ஆக்கிரும். நம்முடைய உண்மையான நிலைய உபத்திரம் வெளிப்படுத்தி விடும். நம்முடைய ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு உபத்திரவத்தின் கண்ணாடி நமக்கு வெளிப்படுத்துகிறது. நீ எந்த நிலையில இருக்கிற? நல்லாவே நடந்துச்சுன்னா எப்படி டெஸ்ட் பண்ண முடியும்? அது எம்ஆர்ஐ மாதிரி நமக்கு காமிச்சிருது. அதுதான் முக்கியமா இந்த வசனங்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக நம்ம பார்ப்போம் ஒரு வனாந்திர வாழ்க்கை. 22 வசனத்தை படிப்போம்.
பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது.
இந்த ஜனங்களுடைய உபத்திரவத்தை நம்ம பார்க்கிறோம். வனாந்திரத்துல அவங்க நடந்து போகிறாங்க. வனாந்திரம் பயங்கர வெயிலான வனாந்திரம். நமக்கு இந்த சம்மர்னா பயங்கரமா இருக்கு. போன வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா மத்தியான வேலைக்கு போகணும்னு தலைவலினா தலைவலி, என்ன வெயில் கொளுத்து. நமக்குனா பரவாயில்ல, ஏசி ஆன் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஷேடு இருக்குது, மரம் இருக்குது. வனாந்திரத்துல என்ன இருக்க முடியும்? அந்த பேரை கேட்டாவே பயமா இருக்கு. என்ன வனாந்திரம் போட்டிருக்கு? சூர் வனாந்திரம்ன்ற மாதிரி சூர் வனாந்திரத்தின் வழியா நடத்தினார். சென்னை வெயில், மதுரை வெயிலாம் கற்பனையே பண்ண முடியாது, அதை விட பல மடங்கு இருக்கும் ஈட்டல். அந்த வனாந்திரத்துல அந்த ஜனங்க நடந்து போகிறத நம்ம பாக்குறோம். வனாந்திரம், தண்ணி இல்லாத வனாந்திரம். அவங்க தண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு, எவ்வளவு தாங்க எடுக்கும் அந்த வனாந்திரத்துல? நம்ம வீட்டுல எப்படி கேனுங்கெல்லாம் காலி ஆகுது சம்மர்ல, அந்த தண்ணி எல்லாம் அவங்க கிட்ட இருந்தது காலி ஆயிருச்சு. ஒரு நாள் போகுது, நடந்து போயிட்டே இருக்கிறாங்க, தண்ணி இல்ல. இன்னொரு நாள் போகுது, நடந்து மண்ணுல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. மூணாவது நாள் தொண்டையெல்லாம் வத்தி போச்சு, தண்ணி இல்ல. என்ன பண்ணுவாங்க அவங்க? யோசிச்சு பாருங்களேன், என்ன மாதிரி ஒரு உபத்திரவம் அவங்களுக்கு வந்திருக்கு. பயங்கரமான வனாந்திர வாழ்க்கையின் உபத்திரவத்தை பத்தி நம்ம பார்க்கணும். தண்ணி இல்ல, 3 நாள் தண்ணி இல்லைங்க. அம்மாங்கெல்லாம் சின்ன சின்ன பேபிஸ வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு பால் இல்லைனாலதா பரவாயில்ல, தண்ணி இல்லாம அந்த அம்மாங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க? என்ன மாதிரி ஒரு பயம் இருந்திருக்கும்? என் புள்ள டீஹைட்ரேட் ஆகி தண்ணி இல்லாம தவிச்சு தவிச்சு என் கண் முன்னாடியே சாவுறத நான் பார்க்க போறேனான்னு பயம் எல்லாம் இருந்திருக்காரு. தண்ணி இல்லாம அந்த ஜாதி ரொம்ப தவிக்குது, கஷ்டப்படுது. ஏன்னா ஒரு பயங்கரமான உபத்திரவம். மூணாவது நாள் ஏங்கி ஏங்கி அப்படியே தலையெல்லாம் சுத்துது அவங்களுக்கு, தண்ணி இல்ல, தாகம், தொண்டையெல்லாம் வத்தி போகுது, மயக்கமா வருது. அப்படியே தண்ணி கிடைக்குமான்னு அலைந்து திரிந்து பாக்குறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல அந்த மேகம் நிக்குது, நின்னு பார்த்தா அங்க தண்ணி இருக்குது. என்ன சந்தோஷம் அவங்களுக்கு, அந்த மேகம் நிக்குது. மிராஜ்னுவாங்க இங்கிலீஷ்ல, உங்களுக்கு தெரியுமா தமிழ்ல என்ன வார்த்தைன்னு தெரியல. வனாந்திரத்துல சில நேரத்துல மயக்கம் அடிக்கும் போது நமக்கு அந்த தண்ணி இருக்கிறமா தெரியுமா, அதை நினைச்சு போய் பார்த்தோம்னா தண்ணியே இருக்காதான். இங்கிலீஷ்ல மிராஜ் அப்படி எல்லாம் இல்ல, இது காணல் நீரா? ஓகே, காணல் நீர். நம்ம ரோட்ல கூட வெயில போகும்போது அப்படியே ரோட்ல ரொம்ப ஹீட்டா இருக்கும்போது தண்ணி மாதிரி தெரியும், வனாந்திரத்துல அப்படியே லேக் இருக்கிற மாதிரி தெரியுமா, போய் அப்படியே குதிக்கலான்னு போதான் போனோம், வெறும் மண்ணுதான் இருக்குமா. அந்த மாதிரி இந்த ஜனங்க போயிட்டு இருக்கும்போது உண்மையாவே தண்ணி இருக்கு. என்ன ஏக்கம், என்ன சந்தோஷம் அவங்களுக்கு எல்லாம் சோர்ந்து போன முகங்கள்ல பெரிய புன்னகை சிரிப்பு. ஆஹா, ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு, அந்த தண்ணி கிட்ட கொண்டு வந்துட்டார் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷத்துல போய் எல்லாரும் ஒரே டைவ் அடிக்கிறாங்க அந்த தண்ணியில. என்ன ஆர்வம், தண்ணியில டைவ் அடிச்சு அந்த தண்ணி அப்படியே குடிச்சு அந்த தண்ணிய குடிக்கலான்னு எடுத்து வாயில வைக்கிறாங்க. என்ன ஆகுது, சிரிச்சுக்கிட்டு இருந்த முகம் அப்படியே சுளிஞ்சு போகுது. உதாக்குன்னு வாந்தி எடுக்கிறாங்க அந்த தண்ணிய, தாங்க முடியல அந்த தண்ணி. பயங்கரம், அவங்களுக்கு இருந்த அந்த தாகத்துல எது கொடுத்திருந்தாலும் குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, குடிக்கவே முடியாத அளவுக்கு தண்ணி, இது அவ்வளவு விஷம் மாதிரி கசப்பா இருக்குது. அது எப்படி குடிப்பாங்க, வாந்தி எடுக்கிற மாதிரி அவங்க, என்ன ஒரு நிலைமை, குடிக்க முடியாத தண்ணி, ஒரு உபத்திரம், என்ன ஒரு கஷ்டமான உபத்திரம் நினைச்சு பாருங்களேன். அந்த ஜனங்களுக்கு அந்த மேகம் தான் அவங்களை இங்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. நம்ம அவங்களை பார்த்து திட்டுறோம், அப்படி இருக்கக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி இருக்கக்கூடாதுன்னு திட்டுறோம். அவங்களுக்கு வந்த கஷ்டத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும், என்ன பயங்கரமான கஷ்டம். இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை பிரித்து கூட்டு வந்த ஆண்டவர் போய் இந்த நிலைமைக்கு அவங்களை கொண்டு வந்துட்டாரு. தண்ணி இல்லாம என்ன கஷ்டம். அவங்க அழகா நைல் நதியில, நைல் நதி வந்து ரொம்ப ஸ்பெஷல், தண்ணியுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப பெக்யூலியர் டேஸ்ட்ங்களா, ரொம்ப பிரத்யேகமான டேஸ்டா இருக்கும். நம்ம காவேரி தண்ணி எப்படி டேஸ்ட் பண்ணிட்டோம்னா வேற தண்ணியே குடிக்க நம்ம மனசு வர மாட்டேது, அந்த மாதிரி நைல் நதி ரொம்ப டேஸ்டா, அந்த மாதிரி அது அடிமைகளா இருந்தாலும் அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு எவ்வளவு நிம்மதியா இருந்தாங்க. இப்ப வந்து என்ன இவங்களுடைய நிலைமை, என்ன ஒரு உபத்திரம் வந்திருக்கு பாருங்களேன். பலவிதமான உபத்திரம் தான் இது, ஏன்னா மூணு நாள் தண்ணி இல்லாததே ஒரு உபத்திரம். தண்ணி கிடைச்சிச்சு, இப்ப தண்ணி வந்திருக்கு, அந்த தண்ணி யூஸ்லெஸ், குடிக்க முடியாத தண்ணி மாதிரி இருக்கு. எனக்கு நினைச்சு பார்க்கும்போது என்னுடைய வேலை சூழ்நிலை மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன், பயங்கரமா இருக்கு. அடிப்படை விஷயத்துல அவங்க என்ன, பால் இல்லைன்னா புலம்புனாங்க, ஐஸ்கிரீம் இல்லைன்னா புலம்புனாங்க, அவங்க ஜூஸ் இல்ல ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா புலம்புனாங்க. ரொம்ப மனுஷ வாழ்வுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காரியம் தண்ணி. அது இல்ல ஒரு லக்ஸரி இல்லைனா பரவாயில்லங்க, ஒரு அது இல்ல இது இல்லைன்னா பரவாயில்ல, ரொம்ப அத்தியாவசியமான. அந்த பிள்ளைங்களுக்கு பால் தான் தேவை, தண்ணி கூட இருக்க கூடாதா? அதுக்காக அவங்க எலும்ப சதைய தொடர மாதிரி ஒரு உண்மையான உபத்திரம் தான், உண்மையான உபத்திரம் தான் அவங்களுக்கு வந்திருக்கிறது. பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுக்கறன்னு ப்ராமிஸ் பண்ணி கூட்டு வந்த ஜனங்களுக்கு வந்திருக்கிற உபத்திரவத்தை நம்ம பாக்குறோம். ஏன் ஆண்டவர் அவங்களை இங்க கூட்டு வந்தாரு, ஏன் ஆண்டவர் நம்மள மாறா கூட்டு வரணும்? இதுக்கப்புறம் ஒரு ஊருக்கு கூட்டு போறாரு, என்ன ஊர் அது, எலும்னு வருது. அங்க ரொம்ப நீடுற்றலா இருக்கு, அங்க ஏன் கூட்டு போல ஆண்டவர், ஏன் இங்க கூட்டு வந்தாரு, ஏன் ஆண்டவர் அவங்கள வெறுக்கிறாரா, ஆண்டவர் அவங்கள வெறுக்கிறாரா? நம்ம வாழ்க்கையிலயும் இது நடக்கிறது உண்டுங்க. இதுதான் நமக்கும் வருகிற உபத்திரவம். என்ன உபத்திரவம், ஆண்டவர் நம்மளை ரட்சித்துறாரு, நம்முடைய ஜபங்களை கேட்டுறாரு, நமக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறான்னு ப்ராமிஸ் வேற பண்ணிருக்கிறாரு, அதையெல்லாம் நம்பிட்டு போகும்போது சடன்னா நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துருது. வேற எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சிருக்க முடியும், இந்த பிரச்சனையை என்னால சமாளிக்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனை. ஒரு ஏமாத்தத்துக்கு அப்புறம் இன்னொரு ஏமாத்தம், சால்வ் ஆவோன்னு நம்ம பார்க்கும்போது திடீர்னு அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா போகுது. தண்ணி கிடைச்சிருச்சேன்னு பார்த்து நம்ம போய் குடிக்கலான்னு பார்த்தா அது ரொம்ப கசப்பா இருக்குது. நம்ம அப்படியே உடைஞ்சு போய் அப்படியே கத்தலாமான்னு தோணுது, உடைஞ்சு போய் முறுமுறுக்கலாமான்னு தோணுது. நமக்கும் இது வருது உண்டு. இதுல என்ன கத்துக்கிறோம், என்ன பாடத்தை நம்ம கத்துக்கிறோம், இந்த வனாந்திர வாழ்க்கையில முதலாவது என்ன இருக்கும்னு பாக்குறோம், உபத்திரவங்கள் இருக்கும். நம்ம எதிர்பார்க்கணும் உபத்திரவங்கள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும். இந்த தேவன் எப்படி எகிப்தியர் ஜனங்களுக்கு வாதைகளை கொடுத்தாரோ தன்னுடைய ஜனங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்குவாரு, அது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில வருவது உண்டு. சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட உடனேயே நமக்கு சில மாறாஸ் வந்துடலாம், மாறாங்க வந்துடலாம். அதனாலதான் பவுல் ஒரு வசனத்துல என்ன சொல்றாரு படிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:22. இந்த கள்ளப்போதகத்தை எல்லாம் நம்ம விட்டுட்டு வேத வசனம் பரலோகத்துக்கு போய் சேரணும், ஆண்டவருடைய வழியில போய் சேரணும்னா ஆண்டவர் புதுசா ஏற்பட்ட அந்த சபைக்கு பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு, பரலோகத்துக்கு நம்ம எப்படி போனோம், மெதுகுண்டு மெதுகுண்டு அப்படியே பஞ்சு மெத்தியில உட்காந்துட்டு நம்ம போயிட மாட்டோம், எப்படி போனோம் சொல்றாரு, அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் நம்ம பரலோகம் போய் சேர முடியும் அப்படின்றாரு. அவங்க சொல்லி கொடுக்கிறாரு பவுல் அப்போஸ்தலர், அநேக உபத்திரவங்கள் தான் நம்ம போக முடியும். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அநேக உபத்திரவங்கள் இருக்கலாம், சில பேர் உங்களுக்கு உடம்புல உபத்திரவம் இருக்கலாம், ரொம்ப உடம்புல கஷ்டப்படலாம், நீங்க அந்த வழி இந்த வழியும் கஷ்டப்படலாம், ஏன் ஒரு குடும்பத்துல உபத்திரம் இருக்கலாம், ஒரு வேலையில உபத்திரம் இருக்கலாம், அநேக விதமான உபத்திரவங்களை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவரே இது ஏன் எனக்கு இப்படி நடக்கணும், இது ஏன் இப்படித்தான் இருக்கணுமா, இது மாறக்கூடாதா, ஒருவேளை நம்ம ஆத்மாவே ஒரு வறண்ட நிலமாது, நம்ம ஆத்மாவே வறண்டு போயிருக்கலாம், எங்க தண்ணின்னு நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கலாம், ஏன் ஆண்டவரே இது எனக்கு மாறா, எத்தனை காலம் எனக்கு மாறா, எப்போ எனக்கு எலும் வரப்போகுது அப்படின்னு நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கலாம். இந்த மாறாவை ஆண்டவர் ஸ்கிப் பண்ண கூடாதான்னு நமக்கு இருக்கலாம். ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த வனாந்திர வாழ்க்கையில முதலாவது உபத்திரவங்கள் உண்டு, அதை நம்ம மனசுல முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்ல இது ஏதோ வித்தியாசமா நடக்குது தப்பா நடக்குதுன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. நம்ம கள்ள போதகத்தை நான் உங்களுக்கு போதிக்க விருப்பம் இல்ல, பரலோக வழிக்கு நீங்க போகணும்னு இருந்தா முதலாவது என்ன தெரிஞ்சுக்கணும், உபத்திரவங்கள் உண்டு. எபிரேயர் 12 ஆண்டவர் போட்டிருக்கிறாரு, எவரை அவர் நேசிக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களை சிட்சிக்கிறாரு. உங்களை சிட்சிக்கல, உபத்திரம் உங்களுக்கு வரலன்னா என்ன நினைச்சுக்கணும், நீங்க ஆண்டவருடைய பிள்ளையே இல்லன்னு நினைச்சுக்கணும்னு எபிரேயர்ல போட்டிருக்கு. ஆண்டவர் யாரு நேசிக்கிறாரோ, பரலோக ராஜ்யத்தின் ஒரு மகனுடைய ஒரு உரிமை என்ன தெரியுங்களா, உபத்திரம். அவனுக்கு உபத்திரம் வரும், அந்த உபத்திரவமே ஒரு அடையாளம் என்ன, நான் பரலோக ராஜ்யத்தின் புள்ள அப்படின்னு. அப்படித்தான் நம்ம பார்க்கணும், உபத்திரவங்கள் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவை பின்பற்றும் போது நமக்கு உபத்திரம் வருகிறது நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த உபத்திரம், ரெண்டாவது கேள்வி, எதற்காக ஆண்டவரே இந்த உபத்திரவம், ஈஸியா எங்களுக்கு இருக்கக்கூடாதா, எங்களுக்கு உடம்புல கஷ்டம் இல்லாம அதுல இல்லாம எல்லாம் ஈஸியா இருக்கக்கூடாதானா, இந்த உபத்திரவம் எதுக்காக. 25 வசனம் படிங்களா,
கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார்.
உன்னை சோதிக்கும்படி ஆண்டவர் இதை செய்தார்னு எங்க எந்த வசனத்துல வருது, 25 வரல, வருவாள் வரலீங்களா, தமிழ்ல 25 லாஸ்ட், கரெக்ட், 25 லாஸ்ட் படி.
அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று, அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கு அவர்களை சோதித்து,
அவர்களை சோதித்து. ஆண்டவர் ஏன் மாறாவ நம்ம வாழ்க்கையில அனுப்புறாரு, எதுக்காக உபத்திரவங்கள் வருகிறதுனா, அது ஒரு விசுவாச சோதனை, விசுவாச சோதனை. ஏன்னா இந்த ஜனங்க எவ்வளவு நல்லா பாடினாங்க இல்லைங்களா, நாங்கள் ஆண்டவரின் பலன், என் ரட்சிப்பு, என்னுடைய ஆண்டவர் கர்த்தர்னு எல்லாம் பாடி, அவர் வந்து அவங்க எவ்வளவு கான்பிடென்டா, நாங்க கானான் தேசத்துக்குள்ள போயிட போறோம், நாங்க சத்ருக்கள் எல்லாம் ஜெயிக்க போறோம்னு பாடும்போது அந்த விசுவாசத்துக்கு சோதனை வருகிறது. மாறா எதுக்கு வருகிறது, அவங்க அந்த விசுவாச, அந்த விசுவாசம் அவங்க வெளிப்படுத்தின விசுவாசத்துக்கு சோதனை, சோதனை. அவங்களுக்கு ஒருவேளை உண்மையான கடுகளவுக்கு விசுவாசம் இருந்திருந்தாலும், ஒருவேளை மாறாவை அவங்க சந்திச்ச பிறகு உண்மையாவே அந்த பாட்டெல்லாம் உண்மையா இருந்திருந்தா, அவங்க உள்ளத்துல இருந்து வந்திருந்தா, எல்லாருக்குமே மாறாவை சந்திச்ச உடனே என்ன பண்ணிருக்கணும், அவங்க ஒருவேளை இன்னொரு பாட்டை பாடி இருந்திருக்கணும். நம்ம பாடுறோம் இல்லைங்களா, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும்ன்ற மாதிரி, மாறாக எங்களுக்காக கர்த்தர் வெற்றியா, அதே பாட்டை பாடி இருக்கலாம், வெற்றியாய் ஜெயம் சிறந்தார், பாரோவை முக்கி எங்களுக்கு கடல்ல ஒரு வழிய பண்ணி எடுத்துட்டு வந்த தேவன், இந்த மாறாவை கிளீன் பண்ண முடியாது அவரு, ஆகவே மாறாவே, கசப்பான மாறாவே, இனிப்பாக மாறோன்னு இன்னொரு பாட்டை பாடி இருந்தா எவ்வளவு மகத்தா இருந்திருக்கும் அது பைபிள்ல, என்ன மாதிரி ஒரு விசுவாச பாட்டு, அது விசுவாச பாட்டா இருந்திருக்கும். அதை பார்த்து நம்ம படிச்சு இஸ்ரவேல் மாதிரி இருங்க ஆண்டவர் சொல்லி இருப்பாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த விசுவாச சோதனையில பாஸ் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க, அப்படிதான் போட்டிருக்காங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க. ஏன் மாறாங்க நம்ம வாழ்க்கையில வருது? இட்ஸ் எ விசுவாச சோதனை. நம்ம பார்க்கிறோம் டெஸ்ட், வனாந்திர வாழ்க்கையில சோதனைகள் வருது, உபத்திரவங்கள் வருது. எதுக்காக வருது? அது நமக்கு விசுவாச பரீட்சை, நம்முடைய விசுவாசத்துக்கு பரீட்சை. மூணாவதாக அது ஒரு டீச்சிங் கூட, அது ஒரு பாடம் நமக்கு. என்ன பாடம்? ரொம்ப முக்கியமான பாடம். நீங்க பாருங்களேன், அந்த பாடமா இருக்கிறது. ஏன்னா இந்த 15வது அதிகாரம் முதல்ல ஒண்டி நம்ம படிச்சுட்டு முடிச்சுட்டு இருந்தோம்னா, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு, அவங்க இருதயத்துல ஆண்டவர் ரொம்ப அன்பு செய்யறாங்கன்னு தான் நம்ம நினைச்சிருக்கணும். ஆனா இந்த பகுதி வருதுனால நமக்கு என்ன தெரியுது? அவங்களுடைய இருதயத்துல இன்னொரு விஷயம் இருக்கிறத நமக்கு தெரியுது. என்ன இருக்குதுன்னா, சுகப்படுத்த முடியாத ஒரு ஆவிக்குரிய பயங்கரமான நித்திய வியாதி அவங்களுக்குள்ள இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு சீரழிந்த ஒரு இருதயம் அவங்களுக்குள்ள இருக்கிறது. அத இந்த இதுல பாக்குறோம். ஏன்னா அந்த மாறாகிட்ட ஆண்டவர் ஏன் கொண்டு வருகிறாருன்னா, மாறா தண்ணி வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள இருக்கிற கசப்ப பிரதிபலிக்குது. புரியுதுங்களா? நம்ம எல்லோருக்குள்ளயும் இந்த தியாலஜின்ஸ் சொல்லுவாங்க, டோட்டல் டிப்ராவிட்டின்னுவாங்க. அதாவது நம்ம எல்லோருமே ஆதாமின் மூலமா வந்தவங்க, ஒரு நித்திய வியாதி நம்ம இதயத்துக்குள்ள இருக்கு. நம்ம ஆத்மா வியாதி, சுகப்படுத்த முடியாத பயங்கரமான வியாதி ஒன்று இருக்கு. அந்த வியாதி என்னன்னா, தலையிலிருந்து கால் வரைக்கும் பாவத்தினால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். பயங்கரமான சீரழிவுன்னு நம்ம சொல்லலாம். என்னதான் உனக்கு கடல் பிரிச்சு, என்னதான் உன்னை நான் காப்பாத்தினாலும், என்னதான் நீ பாட்டு பாடி என்ன புகழ்ந்து ஸ்தோத்தரித்தாலும், உனக்கு உபத்திரவங்கள் வரும்போது உன்னுடைய உண்மையான நிலைமை வெளி வந்துருது. உன்னுடைய சீரழிவு உனக்கு தெரியுது. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை மாறாகிட்ட கொண்டு போறாருன்னா, அவங்களுடைய உண்மையான நிலையை அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக, உண்மையான நிலையை அவங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக. அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பு, அது அந்த அது ஒரு கசப்பா வேதத்துல சொல்லப்படுகிறது. நம்முடைய சீரழிவு இல்லைங்களா, ஒரு கசப்பு. அதை பிரதிபலித்தும்படிக்கு, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும்படிக்கு மாறாதான் செய்ய முடியும். அதுக்கு தான் அங்க கொண்டு போற. அவங்க என்னதான் சொல்லலாம், நாங்க ஆண்டவருடைய ஜனங்க, ஆண்டவருடைய ஆண்டவர் பக்கம் மாறிட்டோம் அப்படின்னு. ஆனா அவங்களுடைய சீரழிந்த இருதயத்தை நம்ம இங்க பார்க்கணும். நான் சொல்ல இல்லைங்களா, ஆவிக்குரிய ஒரு எக்ஸ்ரே, ஒரு எம்ஆர்ஐ. நம்மளுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலை எது வெளிப்படுத்தும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில வருகிற மாறாங்க தான் வெளிப்படுத்தும். நம்ம வாழ்க்கையில அதாங்க உண்மை. ஏன் ஆண்டவர் நம்மள உபத்திரவங்களுக்கு கொண்டு வராரு? ஏன் மாறாகிட்ட கொண்டு வர்றாருன்னா, நம்ம யாருன்னு நமக்கு காமிக்கிறது. நமக்குள்ள என்ன உண்மையா வாசி, நம்ம நாடகம் போடலாம், பெரிய விசுவாசி மாதிரி நடிச்சுக்கலாம், ஆனா உண்மையா நம்ம யாருன்னு நமக்கு எது காமிக்க தெரியுமா? நம்ம மாறாங்க தான் காமிக்கும். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி நம்மள படம் பிடிச்சு காட்டுறது எது? மாறாங்க தான் காமிக்குது. யாக்கோபு சொல்றாரு அவருடைய அதிகாரத்துல, ஒரே ஊட்டில இருந்து கசப்பும் இனிப்பும் எப்படி வர முடியும்? ஒரே வாயிலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறதும் ஆண்டவரை சபிக்கிறதும் எப்படி வர முடியும்? நம்ம அப்படி இருக்கலாம். இங்க நல்லா ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம்னு சொல்லி ஒரு பாட்டை பாடிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு போய் ஆண்டவரை புலம்புகிற ஒரு இதயமா நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம். நான் விசுவாசின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கலாம். உன் இருதயத்தை உனக்கு காமிக்கிறேன் பாரு. நீ ஒரு சீரழிந்திருக்க, உனக்கு ஒரு பெரிய வியாதி, சுகப்படுத்த முடியாத வியாதி உன் இருதயத்துல இருக்கு. அதை நீ உணர்வியா? மாறாத்தான் அதை உனக்கு வெளிப்படுத்த முடியும். அதை உணர்த்தாங்க கொண்டு போறாரு. உனக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கு, பெரிய கரப்ஷன், உள்ளுக்குள்ள இருக்கிற கரப்ஷன், அதை மாறாதான் வெளிப்படுத்த முடியும். ஏன்னா சிவந்த சமுதிரத்துக்கு முன்பதாக நின்னாலும் எலும்புல நின்னாலும் அந்த இது வெளிப்படாது. எங்கத்தான் அது வெளிப்படும்? எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கன்னு எங்கத்தான் உன்னை தெரிஞ்சுக்க முடியும்? மாறாக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த துன்மார்க்கமான சிந்தனைகள், கசப்பு, கோபம், முறுமுறுப்பு மாறாக்கு முன்னாடி தான் வெளியே வர முடியும். தேவனுக்கு விரோதமா புலம்புகிறது, அவருடைய பராமரிப்புக்கு விரோதமா, அவருடைய நடத்துதலுக்கு விரோதமா புலம்புகிறது, அந்த சீரழிவின் வெளிப்பாடு மாறாக்கு முன்னாடி தான் வருது. இந்த ஜனங்க அப்படி முறுமுறுக்கிறத பாக்குறோம். நீங்க நினைச்சு பாருங்க, நமக்கும் வனாந்திர வாழ்க்கை தான், உபத்திரவங்கள் வருதுதான், டெஸ்ட் வருதான். ஒருவேளை ஆண்டவர் உங்களை அந்த மாறாக்கு முன்பதாக ரொம்ப நாள் வச்சு உங்களை நடத்திட்டு வருது எதுக்கு தெரியுமா? நீங்க எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கீங்க, சுகப்படுத்தாத ஒரு இருதயம் உங்களுக்குள்ள இருக்குன்றத உங்களுடைய வியாதியை உங்களுக்கு வெளிப்படுத்தணும்ன்றதுக்காகத்தான் நாங்க வச்சிருக்கிறாரு. அதை நீங்க என்னைக்கு உணர்வீங்க? ஐயோ இவ்வளவு சீரழிந்திருக்கனே, கடல் பிரிச்சாலும் என்ன அற்புதங்கள் செய்தாலும் எவ்வளவு செஞ்சாலும் எவ்வளவு பாடினாலும் நான் ஒண்டி சுகமாக முடியாத ஒரு இதயத்தை நான் வச்சிருக்கிறேனேன்றத என்னைக்கு உணர போறீங்க? அதுக்குத்தான் ஆண்டவர் மாறாக்கு முன்னாடி உங்களை கொண்டு வருது. உங்க சீரழிந்த இதயத்தை நீங்க உணரணும் அப்படின்னு. அந்த சீரழிந்த இதயத்தின் ரெஸ்பான்ஸை நம்ம பார்க்கலாம். 24வது வசனத்தை, இவ்வளவு செஞ்சு கூட்டு வந்த ஜனங்க என்ன பண்றாங்க? எண்ணத்தை குடிப்போம், மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து. இது முதல்ல இல்ல, இனிமே வரப்போது. இது தாங்க பயங்கர ஆழமான ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒரு வெளிப்பாடு. மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க அவங்க. ஆனா ஆக்சுவலா யாருக்கு விரோதமா அவங்க முறுமுறுக்கிறாங்க தெரியுங்களா? மோசே என்ன பண்ணாரு பாவம், அவருக்கு விரோதமா போய் இவங்க முறுமுறுக்கிறாங்க. கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க அவங்க. சீரழிந்த இதயத்துல உள்ள கர்த்தருக்கு விரோதமா, அவர் நடத்துவதற்கு விரோதமா முறுமுறுப்பு எதிர்ப்பு வருது. ஆனா அதை வெளியில தைரியமா காட்டுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்ல, ஆனஸ்டி இல்ல. அதை ஒரு மாயமாலத்தனமா என்ன பண்றாங்க, மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிற மாதிரி வெளியே காட்டுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இதயம் யாருக்கு விரோதமா எதிர்க்குது? கர்த்தருக்கு விரோதமா. மோச என்ன பண்ணிட முடியும்? அவர்கிட்ட போய் முறுமுறுத்தனா, அவர் போய் மாறாவ உடனே மாறிடு அப்படின்னு பண்ண முடியுமா? இல்ல, அவங்களுடைய இருதயம் வந்து உள்ளுக்குள்ள கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்குது, எழும்புது. இப்படி எங்களை பண்ணிட்டியே, இப்படி எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டீரே எழும்புது. அதுவே பெரிய பாவம். அந்த பாவத்துக்கு மேல மாயமாலத்தை சேர்த்துட்டு, அந்த மாயமாலத்துக்கு மேல அந்நியாயத்தை பாவம் ஒண்ணும் தெரியாத மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. இது என்னத்தை வெளிப்படுத்துது? அவங்க எந்த அளவுக்கு குணப்படுத்த முடியாத சீரழிந்த இருதயம் வச்சிருக்கிறாங்கன்றதுதான் வெளிப்படுத்துது. மாயமாலம் இருக்குது அதுல, அந்நியாயம் அதுல இருக்குது, கர்த்தருக்கு விரோதமான ஒரு இருதயம் அவங்களுக்குள்ள இருக்கிறது, அது வெளிப்படுத்துகிறது. நம்மளும் நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கல, நம்ம ஆனஸ்டா ஆண்டவரை முறுமுறுக்காம இருக்கலாம். உபத்திரவம் கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரை முறுமுறுக்காம இருக்கலாம். ஆனா என்ன செய்யறோம் நம்ம? மனுஷங்களை முறுமுறுக்கிறோம். இவங்கனாலதான் அதாச்சு, அவங்கனாலதான் அதாச்சு, அவன் காண்டி அதை ஒழுங்கா செஞ்சிருந்தானா, இது காண்டி அது ஒழுங்கா நடந்துருச்சுனா, இந்த சூழ்நிலைனாலதான் அதாச்சு. ஆண்டவர் பரமறிவுள்ளவர், இறையாண்மையுள்ளவர், எல்லாத்தையும் நடத்துறாரு. அவருக்குள்ளதான், அவருக்கு விரோதமா தான் உள்ள இருக்கு. ஆனா அதை வெளியில தைரியமா சொல்றதுக்கு இல்லாம, ஆனஸ்டா வெளியில அதற்கு வெளிப்படுத்துறதுக்கு இல்லாம, வெளியில அதுக்கு மாயமாலத்தை சேர்த்துக்கிட்டு அவங்க மேல, இவங்க மேல, சூழ்நிலை மேல பழி போடுறோம். ஒன்னும் கிடைக்கலன்னா டைம் மேல பழி போடுறோம். டைமே சரியில்லைன்னு டைம் மேல பழி போடுறோம். ஆனா நம்ம இருதயம் யாருக்கு விரோதமா எழும்புகிறது? ஆண்டவருடைய பராமரிப்புக்கு விரோதமா. நம்ம இருதயத்தை நம்ம பார்க்க முடியுதுங்களா? ரொம்ப ஆழமான பாடம் இதை, நம்ம படிச்சுக்கணும். அதுக்காகத்தான் மாறாகிட்ட கொண்டு வர்றாரு. உனக்கு எவ்வளவு பெரிய ஆத்மீக ஆத்ம வியாதி இருக்குன்னு உன்னால பார்க்க முடியுதா? அது சுகமே ஆக முடியாத வியாதி இருக்குன்னு உன்னால பார்க்க முடியுதா? நாங்கள் எண்ணத்தை குடிப்போம், இந்த முறுமுறுப்புல வருது, நாங்கள் எண்ணத்தை குடிப்போம். ஏன் கடலை பிரிச்சவர் ஒரு லேக்கை கிளீன் பண்ண முடியாது, ஒன்னும் கெதி இல்லாதவர்கள் மாதிரி நாங்க எண்ணத்தை குடிப்போம்ன்றாங்க. ஒரு விசுவாச சோதனையில தோல்வி அடைந்து விட்டார்கள். ஒன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம விசுவாசிகள், நம்ம விசுவாசத்துல நம்ம தோத்துட்டோம்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாத்துலயும் தோத்துதான் போவோம். விசுவாசம் தான் எல்லாத்துக்குமே ஆரம்பம். விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கும்போதுதான் பரிசுத்த வாழ்க்கையில வளர முடியும், கிருபையில வளர முடியும். விசுவாசத்துல தோத்து போனோம்னா எல்லாத்துலயும் தோத்து போனோம்னு அர்த்தம். விசுவாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனாலதான் விசுவாசம் ரொம்ப முக்கியங்க. விசுவாசம் இல்லைன்னா வேற எதுலயுமே நம்ம வளர முடியாது. ஏன்னா நாடகம் போடலாம் விசுவாசிகள் மாதிரி, எல்லாத்துலயும் தோல்வி. பரிசுத்த வாழ்க்கை குறைஞ்சிடும், ஜபம் குறைஞ்சிடும், ஆவிக்குரிய வாழ்க்கை குறைஞ்சிடும். ஆனா மெயின் ப்ராப்ளம் என்ன? விசுவாசத்துல தோல்வி. ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து அடிக்கடி நமக்கு நடக்கிறது உண்டு. அதனாலதான் இயேசு என்ன சொன்னாரு, இந்த உலகத்துல அவர் இருக்கும் போது அவர் கண்கள் ஏங்குச்சு. எதுக்காக ஏங்குச்சு தெரியுமா? விசுவாசம் உள்ளவர்கள் எங்க விசுவாசம் இருக்காதா? அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகள் ஏன் திட்டினாரு? சீசங்களை பார்த்து திட்டினாரு. ஏன் திட்டினாரு? அவங்களுக்கு என்ன விசுவாசம் இல்லையா? உபத்திரம் வரும்போது, புயல் வரும்போது அவங்க விசுவாசம் இல்லன்னு தெரிஞ்சிருது பாருங்க. அற்ப விசுவாசிங்களே, உபத்திரம் வரும்போது எங்க உங்க விசுவாசம்? ஒருத்தரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு, இஸ்ரவேலிலேயே இவன மாதிரி விசுவாசியை நான் பார்க்கலன்னாரு. யாரு தெரியுங்களா? அந்த நூற்றுக்கு அதிபதி. ஏன், அவனுக்கு உபத்திரம் வந்திருக்கு, புள்ள சாக போது பயங்கரமான உபத்திரம் இருக்கு. அவன் வந்து என்ன சொல்றான் தெரியுங்களா, ஆண்டவரே நீங்க ரொம்ப பெரியவர், நீங்க என் வீட்டுக்கு கூட வர வேணாம், ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். பயங்கரமா சொல்றான், இஸ்ரவேலியே உன்ன மாதிரி ஒரு விசுவாசிய நான் பார்த்தது இல்லப்பா, உபத்திரவத்துக்கு மத்தியில் நின்னு என் மேல இவ்வளவு பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கிறீர். உபத்திரவத்துக்கு மத்தியில நிக்கிற விசுவாசம் எங்க, அதான் விசுவாசம், அங்கதான் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, அதான் உண்மையா விசுவாசம் இருக்கா அங்கதான் தெரியுது. அதைத்தான் ஆண்டவர் தேடுறாருங்க. அதைத்தான் ரெண்டாவது வருகையில வரும்போது அவர் என்ன சொல்றாரு, மனிதகுமாரன் வரும்போது இந்த விசுவாசத்தை காண்பாரோ, எவ்வளவு உபத்திரம் வரப்போது, இந்த மாதிரி நிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்க போறாங்க, அதைத்தான் காண்பாரோ நம்ம பார்க்கறோம். பவுல் அதனாலதான் சொல்றாரு, அந்த ஜனங்களை பாருங்க அவங்க எப்படி முறுமுறுத்தாங்க பாருங்க, நம்ம அப்படி செய்யக்கூடாது, உங்க விசுவாசத்துல உபத்திரம் வரும்போது தோல்வி அடையாதீங்க அப்படின்றாரு. இஸ்ரவேல் சோதிக்கப்பட்டுச்சு, அவங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டுச்சு, அது ரொம்ப பலவீனம்ன்றத நமக்கு நம்ம அறிகிறோம். மாறாக்கு முன்பதாக நம்ம நம்ம கேட்டுக்கணும் நமக்கு இருக்கிற கேள்வி. நம்ம வாழ்க்கையில அநேக மாறாங்க இருக்கு, உங்க வாழ்க்கையில இருக்கு இல்லைங்களா, மாறாதில்லா மாறா இல்லாதவர்கள் யாராவது இருக்கீங்களா, எல்லாருக்கும் இருக்கு. அந்த மாறாக்கு முன்பதாக உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு, உங்களுடைய சீரழிவை நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்க, அதுக்கு முன்பதாக தெரியுதா நீங்க எந்த அளவுக்கு குணப்படுத்த முடியாத வியாதி உங்க இதயத்துல இருக்கு, அதை காமிக்கிறதுக்கு தான் அங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர் உங்களை. அதை எப்போ நீங்க உணர்வீங்களோ, ஆண்டவரே இப்படி ஒரு இதயம் எனக்கு இருக்கிறதே, ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும், நம்மள தாழ்மப்படுத்தி, ஐயோ எவ்வளவு சீரழிந்தவனா இருக்கிறேன்னு நம்மளை தாழ்மப்படுத்தி அங்க வரணும், ஆண்டவர் கிட்ட வரணும்ன்றதுக்காகத்தான் அங்க வச்சிருக்கிறேன். அதுக்கு தான் மாறாக்கள், நம்ம வாழ்க்கை நம்ம யாருன்னு நம்மளுக்கு காமிக்கிறது, நம்ம யாருன்னு நமக்கு தெரியுதுங்களா, அந்த மாறாக்கு முன்னாடி பார்த்து நம்மளுக்கு நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வச்சிருக்கிறோமா, இல்ல நம்மள நம்மளையே வஞ்சித்துக் கொள்ளுகிறோமா, அதான் கேள்வி. சரி, அடுத்ததாக வேகமா பார்ப்போம், இந்த உபத்திரவத்துக்கு இந்த கசப்பான ஒரு நம்மளுடைய சீரழிவன் வெளிப்பாடுக்கு பதில் என்ன, மோசேவுடைய பதில நம்ம பார்ப்போம். மோசே ஒரு மத்தியஸ்தருடைய கூக்குரலை நம்ம பார்ப்போம், தொடர்ந்து படிங்க.
மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று.
மோசே கர்த்தரை கூப்பிட்டான், இங்கிலீஷ்ல எப்படி வருது, மோசே கூப்பிட்டான் வரல தமிழ் இங்கிலீஷ்ல, கர்த்தரை நோக்கி கத்துனான் வருது, கூக்குரல் இட்டான் வருது. ஒரு விசு ஒரு உபத்திரத்தை சந்திக்கும் போது என்னுடைய சீரழிவை நான் பார்க்கும் போது ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுங்களா, முறுமுறுக்கிறது இல்ல, என்னது கூக்குரல் இடுறது, ஜபம் தாங்க, ஒரு ஜபம் ஆண்டவர்கிட்ட ஜபம் தான் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், ஒரு விசுவாசி அதான் பண்ணும், உண்மையான விசுவாசி. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி பண்ணிருக்கணும், உண்மைதான் கஷ்டம்தான், பயங்கரமா கஷ்டமா இருக்குது, உண்மையான உபத்திரம் தான், தண்ணி கூட இல்ல, அவங்க என்ன பண்ணிருக்கணும், மோசே செஞ்ச மாதிரி ஆண்டவர்கிட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கூக்குரல் ஏறெடுத்திருக்கணும், அதை விட்டுட்டு அவங்களுடைய இதயத்தின் சீரழிவை அவங்க வெளிப்படுத்தினாங்க. மோசே செஞ்சதை அவங்க செஞ்சிருக்கணும், கத்துனான்னு போட்டிருக்கு. கத்துனான்றதுக்கு என்ன அர்த்தம், அது ஒரு ஜபம், நாங்களும் ஜபம் செய்யறோங்க, நம்மளும் ஜபம் தான் செய்யறோம், என்ன ஜபம் செய்யறோம், மோசே மாதிரி செய்யறோமா. மோசேவுடைய ஜபம் எப்படி இருந்துச்சு, கூப்பிட்டு கத்துனா, ஒரு ஏர்ஜென்ட் ஜபம், ஆண்டவரே நீர் உதவி செய்யலாம், என்னால பொழைக்கவே முடியாதுன்னு ஒரு தீவிரமான ஜபம். உம்ம விட அந்த ஆயக்காரன் ஜபிச்ச மாதிரி நெஞ்செல்லாம் அடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே பாவி எனக்கு இறங்குன்ற மாதிரி, அந்த குருடன் கத்தின மாதிரி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், உன்னை விடவே மாட்டேன், எனக்கு ஒரு வழி காட்டலன்னான்ற மாதிரி, அந்த மாதிரி ஜபம் செய்யறோம் நம்ம. இன்னொரு லேடி ஆண்டவரை துரத்திக்கிட்டே வந்துச்சு, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என்ன காப்பாத்து காப்பாத்து, நாய்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாரு, ஆனா அந்த நாய்களுக்கு பிஸ்கெட்டாவது அந்த துளியாவது எனக்கு கிடைக்காதான்னு ஜபம் பண்ணிச்சது, அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் கேட்டுச்சு அது கட்டத்துக்கு ஜபம். அந்த மாதிரி கத்து அப்படியா நம்ம ஜபம் பண்றோம், நம்ம ஜபம் அப்படியா இருக்குது, அதுதான் விசுவாசியுடைய ஜபம், புலம்புறது இல்ல, உரெல்லாம் கேட்கற மாதிரி ஒப்பாரி வைக்கிறது இல்ல, ஒரு விசுவாசி தீவிரமான ஜபத்துல ஈடுபடணும், ஆண்டவரை நோக்கி கத்துனா மோசே, அதுதாங்க செய்யணும் நம்ம. மோசே ஆண்டவரை நோக்கி போக்கஸ்டா நம்ம ஜபம் பண்ணும் போது உட்கார்றோம், அதை பத்தி யோசிக்கிறோம், இதை பத்தி யோசிக்கிறோம், அந்த மனுஷனை பத்தி யோசிக்கிறோம், இந்த மனுஷனை பத்தி யோசிக்கிறோம், நிலையாவ ஜபம் பண்றோம் நம்ம. ஆண்டவர்ல நோக்கமா இருந்து, ஐயோ என்னுடைய தேவை இந்த அளவுக்கு நான் உணர்றேனே, நீர் உதவி செஞ்சா தவிர என்னால வர முடியாத ஆண்டவரே, உம்மால மாத்திரம்தான் முடியும்னு ஆண்டவர் மேலேயே நோக்கமா இருந்து செய்யற ஜபம், அதான் மோசேவுடைய ஜபமா நம்ம பார்க்கறோம். அந்த தேவை அந்த அளவுக்கு அவர் உணர்ந்து கத்துறார், ஏர்ஜென்டா கத்துறார், ஒரு மத்தியஸ்தரா அவர் இருந்து ஜபம் பண்றார். ஆண்டவர் ஏ அப்படித்தான் அவர் மத்தியஸ்தரா. அந்த ஜனங்க மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க, மோசே அந்த ஜனங்களை திட்டுறாரா? திட்டுவது அந்த ஜனங்களுக்கு சார்பாக மத்தியஸ்தரா அந்த ஜனங்களுடைய தேவைகளை தான் எடுத்துக்கிட்டு ஜபம் பண்ற இயேசுடைய படமா இங்க பாக்கணும். இதாங்க நமக்கு இயேசு செய்யறது. ஒருவேளை நம்ம ஆண்டவர் அழிக்காம இதளவுக்கு நம்மள பொறுமையா நடத்திட்டு போறது காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு முறுமுறுக்கிறோம், எவ்வளவு மாறாகளை பார்த்து எவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்த அளவுக்கு நம்மளை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு நம்ம ஜபம் பண்ணாம இருக்கலாம், நம்ம முறுமுறுத்துக்கிட்டு இருக்கலாம், ஆனா நமக்காக ஒருத்தர் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறார், ஜபம் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம பெருமையா இருக்கும் போது, முறுமுறுக்கும் போது, சீரழிவுல தொடர்ந்து போகும்போது நமக்காக தொடர்ந்து ஒருத்தர் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறார். மோசே மாதிரி நமக்காக ஜபம் பண்ற ஆண்டவர் மத்தியஸ்தருடைய வேலையை நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்தபடியாக ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்கிற தேவன். அவருக்கு அதுல போட்டிருக்கு, நான் உன் பரிகாரி, ஐ எம் யுவர் ஹீலர், உன்னை சுகப்படுத்துகிற தேவன் நான் அப்படின்னு போட்டிருக்கு. எதை சுகப்படுத்துகிற தேவன் ஆண்டவரு? யெகோவா ராஃபின்னு ஒரு பேர் வருது. எதை சுகப்படுத்துகிற தேவன் ஆண்டவரு? எது தெரியுமா? எல்லாத்தையும் சுகப்படுத்துகிறவர் அவர் தாங்க. அவர்கிட்ட தான் எல்லாத்துக்கும் சுகம் இருக்கு. முதலாவது நம்ம சூழ்நிலையை சுகப்படுத்துகிறவர் அவர் தான். எவ்வளோ கசப்பான மாறாவ இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும், அதுக்கு சுகத்தை கொடுக்கறது யாருனால தான் முடியும்? நம்ம சூழ்நிலையை சுகப்படுத்துகிறவர் அவர் தாங்க. அவர்கிட்ட தான் போகணும் நம்ம சூழ்நிலைக்கு, நம்ம மாறாக்கு. ரெண்டாவதாக நம்ம உடம்புக்கு சுகம் கொடுக்கிறவரும் அவர் தான். மூணாவதாக பயங்கரமான நமக்கு நித்திய வியாதி இருக்கு இல்லைன்றீங்களா, ஆத்தும வியாதி, அதுக்கு சுகம் கொடுக்கிறவரும் அவர்தான். முதலாவது அவர் சூழ்நிலையை எப்படி சுகப்படுத்துறாருன்றத பார்ப்போம். ஜபோன் அவருக்கு என்ன பண்ணுச்சு? மோசே கத்துனாரு, அப்ப என்ன பண்ணாரு ஆண்டவர்? படிங்க.
மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிடுச்சு.
பாருங்களேன், ஜபம் என்ன பண்ணுது? அந்த மரம் முதலே அங்க இருந்துச்சு இல்லையா? மோசேக்கு முதலே தெரியுமா அந்த மரத்தை போட்டா இது ஆகும்னு? எப்பதான் தெரிஞ்சு மோசேக்கு? ஜபம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டவனதான் கண்ணே திறக்குதுங்க. இதுதான் ஜபம் நமக்கு செய்யறது. அந்த கண்ணை திறந்த உடனே அந்த மரத்தை தண்ணியில போடுறாரு, போட்டு அந்த தண்ணி குடிக்கிற மாதிரி கூட இல்ல, என்னவா மாறுது? இன்பமா மாறிடுது. அந்த கசப்பான மாறா இன்பமா தேனாக மாறி விடுகிறது. அப்படிதான் பாக்க. எதுனால மாறுது? ஜபத்தினால மாறுது. ஜபத்துல அந்த மரம் எத்தனையோ வருஷம் அங்க வளர்ந்துருக்காது, அன்னைக்காவது எத்தனையோ வருஷம் அதுக்காக வளர்த்திருக்கிறார் ஆண்டவர். நம்ம ஒவ்வொரு மாறாக்கும் ஒரு விடையை அவர் வச்சிருக்கிறாருங்க. அது எப்ப தெரியும் நமக்கு? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு முன்பதாக போய் ரெடியா வச்சிருக்கிறாரு. அத நம்ம ஜபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட மோசே கத்தன மாதிரி கத்தும் போதுதான் மோசே கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவர் காமிச்சார்னு போட்டிருக்கிறது. ஜபிக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் அதை காட்டுறது. அதனாலதான் ஜபிக்கிறவங்க பாத்தீங்கன்னா சரித்திரத்துல ஜபிக்கிற கிறிஸ்தவர்கள் எப்ப பாரு மாறாக்கு முன்பதாகவும் சந்தோஷமா இருக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு இன்பமா ஆண்டவர் காட்டுறது அவங்களுக்கு தான் காட்டுறாரு. ஜபம், இப்படிப்பட்ட ஜபம் செய்கிறவர்களுக்கு பாருங்களேன், அந்த பராமரிப்புல ஆண்டவர் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், நம்ம வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு கசப்பு மாறாக்கும் ஒரு விடை ஆண்டவர் ஆல்ரெடி வச்சிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட போய் ஜபித்து ஆண்டவரே நீ காமியேன்னு கேட்கும் போதுதான் அது நம்ம கண்களை திறந்து நமக்கு காமிக்கிறவர் அவர். புரியுதுங்களா? அது முக்கியமான பாடத்தை நம்ம படிச்சுக்கணும். அந்த மரத்தை எத்தனை வருஷமா வளர்த்து வச்சிருக்கிறாரு. மோசேக்கு ஜபம் பண்ணவனத்தான் கண்கள் தெரியுது, அது ஆண்டவர் காமிக்கிறார். அதே மாதிரி நமக்கும், நான் சொல்றேன், நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ உபத்திரவங்கள் கஷ்டங்கள் இருக்கலாம், என் வாழ்க்கையிலயும் இருக்கு. சில நேரங்கள்ல வெடிச்சு போற மாதிரி, மனசே உடைஞ்சு போற மாதிரி வருது. என்ன ஆகுது தெரியுங்களா? நம்ம கஷ்டத்துக்கு ஏற்றபடி நமக்கு பெரிய ஆறுதல், ஆனந்தம், சந்தோஷம், மனநலமே மாத்திர மாதிரி ஆனந்தம் கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு வசனம் வேதத்துல இருக்கு. அது ஜெபிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் காட்டுறாரு. ஆண்டவருடைய வசனத்தை தேடுறவங்களுக்கு தான் காட்டுறாரு. அதை காட்டுனவுன என்ன இன்பமா மாறிடுது தெரியுங்களா? அது அனுபவம் தான் தெரிய முடியும், அனுபவிச்சா தான் தெரிய முடியும். மாறாலதான் நம்ம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த பிரஷ சத்தியத்தை காமிச்சு நம்ம மனசை மாத்தும் போது அந்த மாறாக்கு முன்பதாக இன்பமா நம்ம இருக்க முடியும், இன்பமா இருக்க முடியும். இன்னொன்னு வந்து நமக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆனா இந்த மரம் வந்து எல்லாரும் சொல்றாங்க அந்த மரம் வந்து இயேசு கரிபுரி. பைபிள்ல நிறைய இடங்கள்ல மரம் வந்து இயேசுக்கு ஒரு படமாக இருக்கிறது, இயேசுக்கு ஒரு படமாக இருக்கிறது. ஏன்னா இயேசு மரத்துல சிலுவை மரத்துல அவர் மரித்து தொங்குன்னு மரித்தத நிறைய பேர் இயேசுவை பார்த்திருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாம் வர கசப்புங்க பிரச்சனைகளுக்கு துன்பங்களுக்கு சிலுவைய நம்ம சரியான விதத்துல நம்ம தியானிச்சோம்னா நம்ம கசப்புகள் எல்லாம் இன்பமாக மாறுறது உண்டு. எப்படி மாறும்? உதாரணத்துக்கு ரெண்டு மூணு காரியங்களை வண்டி நான் சொல்றேன், நேரம் முடிஞ்சிருச்சு. நமக்கு நம்முடைய மாறாகல சிலுவைய நம்ம பார்த்தோம்னா, சிலுவைய சிந்திச்சு பார்த்தோம்னா அது இன்பமாக மாறுது. ஒண்ணு ஒண்ணு ஜபத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அநேக டைம்ல நம்முடைய கசப்பை உடனே மாத்துறாருங்க, இன்பமாக மாத்துறது உண்டு. மாத்தினதுல எத்தனையோ டைம்ல நிச்சயமாக மாத்தி இருக்கிறாரு, அதை செய்யறாரு. ஒரு சில நயங்கள மாறா தொடர்ந்து நமக்கு போகுது. அது எப்படி மாற முடியும்னா அந்த சிலுவை எப்படி சிலுவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒன்னு ரெண்டு காரியங்கள் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். சிலுவையை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது என்னுடைய எல்லா பாவத்துக்கும் ஆண்டவர் வந்து சிலுவையில தண்டனைய வாங்கிட்டார், தண்டனைய வாங்கிட்டார். அதனால எனக்கு வாழ்க்கையில நடக்கிற எந்த உபத்திரவமும் எந்த கஷ்டமும் வாழ்க்கையில வர்றது வந்து தண்டனையா வர்றது. ஏன்? ஆண்டவர் ரெண்டு வாட்டி என் பாவத்துக்கு தண்டிக்க மாட்டார், ஒரு வாட்டி சிலுவையில தண்டிச்சுட்டாரு. இன்னுமே வாழ்க்கையில வர உபத்திரம் எதுவுமே தண்டனையா, ஒரு துளி தண்டனையா அதுல இல்ல. ஒரு தகப்பனாக என்ன சிட்சிக்கிற, என்ன வழி நடத்துற, என்னுடைய நன்மைக்காகத்தான் எல்லாமே வருகிறதுன்றது சிலுவைய பார்த்தாதான் நம்ம உணர முடியும். எதுவுமே தண்டனையா நமக்கு வாழ்க்கையில வர்றது இல்ல. அது மாத்திரம் இல்லாம ரெண்டாவது அவருடைய ஞானத்துல தான் நமக்கு எல்லா கஷ்டமும் வருகிறது. எதுமே ஒரு தண்டனையாக வரல, நம்முடைய நன்மைக்காக வருகிறது. இன்னொன்னு இன்பமாக நம்ம என்ன நினைச்சு பார்க்க முடியும்னா, பைபிள்ல போட்டிருக்கு ஒரு கிறிஸ்தவனாக நம்ம படுற எல்லா பாடுகளும், ஒரு கிறிஸ்தவனாக நம்ம படுற எல்லா பாடுகளுமே இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள்ல நம்ம பங்காளிகளாகிறோம். இது ரொம்ப முக்கியமான சத்தியம். இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், ஆனா அவருடைய பாடுகள்ல ஒரு பகுதி வந்து இந்த சரித்திரத்துல நடக்குது. உண்மையான விசுவாசிகளுக்கு அதை விட்டு போயிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில வருகிற பாடுகள் வந்து அவருடைய பாடுகள நம்ம பங்காளிகளா ஆகிறோம். ஏன் விட்டு போயிருக்கிறார்னா, அவர் கூட யார் யாரெல்லாம் இந்த உலகத்துல அவருடைய பாடுகள பங்காளிகள் ஆகுறாங்களோ அவரோடு சேர்ந்து ஆட்சி செய்ய போறாங்க. இங்கிலீஷ்ல வருது, தோஸ் ஹூ சஃபர் வித் ஹிம் வில் ரெயின் வித் ஹிம். அவரோடு பாடுகள் நம்ம பட்டோம்னா அவரோடு ஆட்சி செய்ய போகிறோம்னு பாடுது. யார் யாரெல்லாம் அவருடைய பாடுகள பங்காளிகள் ஆகுறாங்களோ இந்த உலகத்துல பாடு அனுபவிக்கிறாங்களோ வரப்போற உலகத்துல அவரோட ஆட்சி செய்ய போறாங்க. அதனாலதான் இந்த பாடுகள் வந்து இயேசு கிறிஸ்து, அதனாலதான் பவுலும் சீலாசும் ஒரு வாட்டி அவங்கள போட்டு அடிச்சு ஜெயில போட்டாங்க. உங்களுக்கு தெரியுங்களா, ஜெயில போட்டு பயங்கரமான அடி. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, பாட்டு பாடி ஸ்தோத்தரித்தாங்க. ஏன்? இயேசு கிறிஸ்துடைய பாடுகளுக்கு நாங்க பங்காளிகளா இருக்கிறோமே, அதுக்கு தகுதியா இருக்கிறோமேன்னு ஸ்தோத்தரித்தாங்களே. அப்படி நம்ம உபத்திரவங்களை பார்க்கும் போது நம்ம மாறாக உண்மையாகவே தேனாக மாறுகிறது. சரி, தொடர்ந்து அந்த வசனத்தை படிங்க. 26.
அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார்.
நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். தொடர்ந்து படிங்க.
பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அவர்கள் 12 நீரூற்றுகளும் 70 பெருச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் நிறுவினார்கள்.
அது ரொம்ப இன்பமான வார்த்தை. நானே உன் பரிகாரியாக கர்த்தர், ஐ எம் ஜெகோவா ராஃபி அப்படின்னு ஒரு பேர் அவர் வெளிப்படுத்துறார். இது வரைக்கும் தன்னை மீட்பராக பார்த்தாங்க, ஒரு ஜட்ஜாக பார்த்தாங்க, எகிப்தியர் எப்படி தண்டிச்சாரு பயங்கரமானு பார்த்தாங்க. இப்போ புது வெளிப்பாடு அவரை பத்தி, உங்களுக்கு நான் சுகம் கொடுக்கிற தேவன். எதுல சுகம்? உங்க சூழ்நிலைகளுக்கு சுகம் கொடுக்கிற தேவன், உங்க மாறாகல தேனாக மாத்துகிற தேவன். அது மாத்திரம் இல்ல, உங்க மாறாக்கள் என்ன வெளிப்படுத்துது, உங்களுக்குள்ள ஒரு குணப்படுத்த முடியாத சீரழிந்த ஒரு இதயம் இருக்குது இல்லையா, அதை சுகப்படுத்துகிற தேவன் நான் மட்டும்தான். நான் மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். நான் மட்டும்தான். நீங்க மாறாக்கு முன்பதாக வரும்போது உங்க இதயத்துல இருக்கிற கசப்பு வெளிப்படுத்து பாருங்க அப்படின்னு அவங்க அந்த மாறாக்கு முன்பதாக வெளிப்பட்டு அவங்க என்ன துக்கப்பட்டிருப்பாங்க. உண்மையா அதை உணர்ந்தவங்க, நம்ம எவ்வளவு மோசமா இருக்கிறோமே அதை உணர்ந்தவங்க, ஐயோ நான் எவ்வளவு மோசமா இருக்கிறேனே, எவ்வளவு சீரழிந்திருக்கிறேனே உணர்றவங்களுக்கு நான் சுகமளிக்கிற தேவன்றது எவ்வளவு பெரிய குட் நியூஸ் யோசிச்சு பாருங்களேன். நான் இப்படி ஒரு இதயம் வச்சிருக்கிறேன், பாவத்துக்கு முன்பதாக வந்தா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல, சோதனையில உளுந்துடுற பயங்கரமான இருதயம், சோதனைகள் வந்துச்சுன்னா முறுமுறுக்காம என்னால இருக்க முடியறதில்ல, பயங்கரமான இதெல்லாம் என் இதயத்தின் சீரழிவை பயங்கரத்தை வெளிப்படுத்துகிறது. அவங்களுக்கு ஒரு நியூஸ் என்ன, அதை சுகப்படுத்துறது என்னால முடியும், அப்படிப்பட்ட இதயத்தை என்னால சுகப்படுத்த முடியும். ஐ கேன் ஹீல் யூ, என்கிட்ட நீ வருவியா, அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். ஒரு பெரிய குட் நியூஸ் என்ன தெரியுமா அவங்களுக்கு, நானும் பரிகாரி, பயங்கரமான நித்திய அந்த இதயம் காண்டி சுகப்படாம இந்த உலகத்தை விட்டு நீ போயிட்டீன்னா நித்திய அழிவு நரகம் இருக்கு. அந்த அந்த சீரழிவு சுகப்படணும், அந்த சீரழிவு சுகப்படுற வரைக்கும் உனக்கு என்ன செஞ்சாலும் நீ சந்தோஷமாவே இருக்க மாட்டேன், உன் இதயம் உன்னை நிம்மதியாவே விடாது, உன்னை அழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த இதயத்தை சுகப்படுத்துகிற தேவன் நான். எப்படி ஆண்டவரே சுகப்படுத்துறீர், அதான் நான் சொல்றேன், அவர் சொல்றாரு அதை உணரு. முதலாவது மாறாக்கு முன்பதாக, ஐயோ இவ்வளவு மோசமா இதயம் இருக்கேன்றத உணர்ந்து உன்னை தாழ்மைப்படுத்தி என்ன நம்பி என் கட்டளைகளை கீழ்ப்படி, எனக்கு கீழ்ப்படி, எனக்கு கீழ்ப்படிந்து நான் வரும்போது உன்னை சுகப்படுத்துகிற தேவன் நான். அதைத்தான் அவர் சொல்ற, இதயத்தை நான் சுகப்படுத்துறேன். என்ன செய்யணும், எப்படி ஆண்டவரே இதயத்தை சுகப்படுத்துறீர், அதை முதல்ல உணரு. அந்த ஆயக்கார மாதிரி உணர்ந்து உன் நெஞ்சு அடிச்சுக்கிட்ட, ஐயோ என் இதயத்தை சரி பண்ண ஆண்டவரேன் என்கிட்ட வரும்போது, என்னை நம்பி எனக்கு கீழ்படியும் போது, என் வார்த்தைக்கு நீ கீழ்படியும் போது நான் என்ன பண்றேன், உனக்கு பரிகாரியாக நான் இருந்து உன் இதயத்தை சரி பண்றேன், உன் இதயத்துக்குள்ள என் கட்டளைகளை நான் எழுதி உங்க இதயத்தை நான் சரி பண்றேன். அதாங்க அவங்களுக்கு சொல்றாரு. இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னா என்ன சொல்றாரு, எகிப்தியருக்கு வந்த வாதை, உன் இதயத்தின் வாதையை நீ உணராம இன்னமும் முறுமுறுத்துக்கிட்டு இன்னமும் தொடர்ந்து அப்படியே நீ போயிட்டு இருந்தா என்ன பண்ணுவேன், அவங்க அப்படியே போனாங்க, என்ன ஆச்சு தெரியுங்களா அவங்களுக்கு, எகிப்தியர்களுக்கு நான் தவுக்குல வந்துச்சு, வெட்டுக்கிளி வந்துச்சு, உங்களுக்கு என்ன வந்துச்சு தெரியுங்களா, பாம்புங்க வந்துச்சு, கடிச்சு 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 20-25,000 பேர் செத்தே போனாங்க. ஏன், எகிப்தியரோட பெரிய வாதைகளை உனக்கு கொண்டு வர, கொண்டே வந்தார், ஏன் போனாங்க, இதே மாதிரி தங்க இதயத்தின் சீரழிவை அவங்க உணராம தொடர்ந்து இப்படிதான் போனாங்க. அதை உணர்ந்து ஆண்டவரே நான் மாத்தி என்ன சுகப்படுத்து, ஆண்டவர்கிட்ட வராம தொடர்ந்து போய் தொடர்ந்து முறுமுறுத்தாங்க. அதே மாதிரி திருப்பி கஷ்டம் வந்துச்சு, சாப்பாடு பிரச்சனை வந்துச்சு, முறுமுறுத்தாங்க, என்ன வந்துச்சு, பாம்புக வந்து அழிஞ்சாங்க. அதைத்தான் அவர் வார்ன் பண்றார், இதயத்தின் சீரழிவை இன்னைக்கு உணர்வியா, மாறா அவனுக்கு தெரியப்படுத்திருப்பார், ஐயோ நான் எவ்வளவு மோசமான இதயம் உள்ளவன், விசுவாசமே குறைவுள்ளவன், ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடு, நீ என் பரிகாரி, என் நித்திய ஆத்ம வியாதியை நீர் மாத்திரம்தான் சரிப்படுத்த முடியும், என்னை சரிப்படுத்துன்னு உணர்ந்து வந்தீன்னா நான் அதுக்கு சுகத்தை கொடுக்குறேன், எனக்கு தாழ்மையோடு வா, நான் அவனுக்கு சுகத்தை கொடுக்குறேன். இல்ல எகிப்தியருடைய வாதை உனக்கு வரும் சொல்றாரு, அவங்களுக்கு வந்துச்சு. நம்ம இந்த பாடத்தை படிச்சுக்கோமா, நம்ம இதயத்தை நம்ம வாழ்க்கையில மாறாகள் இருக்கு, மாறாகள் ஏன் வந்திருக்கிறது, நம்ம இதயத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான், விசுவாச குறைவை வெளிப்படுத்துறதுக்கு தான். அதை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட வந்தோம்னா அந்த சூழ்நிலைக்கு மாறாகளுக்கு சுகத்தை கொடுக்கிறாருங்க, நம்ம உடம்புக்கு சுகத்தை கொடுக்கிறாரு அவரு தான். ஏன், அந்த நித்திய ஆத்மா ஒருவருமே சுகப்படுத்த முடியாத யெகோவா ராஃபி மாத்திரம்தான் சுகப்படுத்த முடியும், அவர் அந்த சுகத்தை கொடுக்கிறார், நம்ம இதயத்தை மாத்திரார் தெரியுங்களா. யோபு மாதிரி கர்த்தர் கொடுத்தார் உபத்திரம் வந்தாலும், என்ன மனுஷன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கிட்டார், அவருக்கே ஸ்தோத்திரம்ன்றார், உபத்திரம் எல்லாம் போயிருச்சு, வியாதி வருது, அந்த மாதிரி நம்மளையும் மாத்தக்கூடிய தேவன் அவரு தான். நம்ம இதயத்தை அவர் மாத்துட்டோம், அவர்கிட்ட ஜெபம் பண்ண, எங்களை மிகவும் நேசிக்கிற அருமையான தேவனே இந்த பாடத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நாங்க படித்துக்கொள்றோம், எங்க வாழ்க்கையில அதே தான் நாங்களும் கடந்து வருகிறோம், வனாந்திர வாழ்க்கை, வறண்ட வாழ்க்கை, உபத்திரவங்கள் வருகிறது, எங்களை நீ சோதிக்கிறத நாங்க பாக்குறோம், அதில் தோல்வி அடிக்கிறத பாக்குறோம், முறுமுறுக்கிறத பாக்குறோம், எங்க இதயத்தின் சீரழிவை நீங்க இன்னைக்கு நாங்க உணர்றோம் ஆண்டவரை. இதுக்கெல்லாம் காரணம் சூழ்நிலைகளோ அதுவோ இதுவோ நீரோ இல்ல, எங்க இதயத்தை வெளிப்படுத்துகிறதுக்கு அந்த மாறா எங்களுடைய இதயத்தை பிரதிபலிக்கிறத நாங்க பாக்குறோம் ஆண்டவரை. அந்த மோசே மாதிரி நாங்க கூக்குரல் ஏறெடுத்து ஐயா எனக்கு இறங்குன்னு நாங்க கெஞ்சுகிற வண்ணமாக வந்து எங்களுடைய பரிகாரியான நீர் உம்மிடத்துல இருந்து அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு எங்க இருதய மாற்றம் அடையும்படிக்கு உதவி செய்திருக்கலாம் ஆண்டவரே. எங்களுக்காக எங்களுடைய மாறாவை நீர் குடித்திருக்கிறீர். அந்த கெத்செமனே தோட்டத்தில் அந்த கசப்பான காடியை நீர் எடுத்து, பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு கடந்து போகட்டும்னு நீர் கேட்டீர். ஆனாலும் அந்த பாத்திரத்தை நீர் குடிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆண்டவரே, என் தேவனே, என்னை ஏன் கைவிட்டீர்? தாங்க முடியாம நீர் கதர்னீர். அப்படி எங்களை நேசித்த தேவன் நீர் எங்க வாழ்க்கையில வருகிற சிறு சிறு மாறாக்களையும் தேனாக மாற்றத்துக்கு தான் அந்த காடி அந்த பாத்திரத்தை நீர் கொடுத்தீரப்பா. உம்மிடத்துல நாங்க வந்து எங்க இருதயத்தின் சீரழிவை உணர்ந்து உம்மிடத்துல வரும்போது எல்லாத்துக்கும் சுகத்தை கொடுக்கிறீர். எங்க சூழ்நிலைகளுக்கு சுகத்தை கொடுக்கிறீர். ஜபத்தோடு மோசே வந்த மாதிரி நாங்க வரும்போது எங்க சூழ்நிலைகளை மாத்துகிறீர் ஆண்டவரே. எங்க மாறாக இன்பமா மாத்துறீர். விசேஷமாக ஆண்டவரே நாங்க கெஞ்சிருது எங்க இருதயத்துக்கு சுகத்தை கொடுக்கும். அந்த முறுமுறுக்கிற அந்த எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறதா பார்க்காம ஜனங்கள் மேலையும் சூழ்நிலைகள் மேலையும் பழி போடுகிற எங்க இருதயத்துக்கு சுகத்தை கொடு ஆண்டவரே. எங்க இருதயத்தை மாத்து ஆண்டவரே. உம்மிடத்துல கெஞ்சி கேட்கிறோம். இருதயம் மாறினவர்களாக யோபு மாதிரி உங்களுடைய பக்திமான்கள் மாதிரி நாங்களும் வாழ எங்களுக்கு கத்துட்டாரு. போல் மாதிரி உபத்திரவங்கள நாங்கள் மகிமைப்படுகிறோம், உபத்திரவங்களை நாங்கள் பெருமைப்படுகிறோம்ன்ற மாதிரி அவர் சொல்ற மாதிரி நாங்களும் அந்த மகிமையான வளர்ச்சியை தேர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடையும் படிக்க உதவி செய்வார்கள். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.